நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் சென்னையின் புறநகர் பகுதியில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்துள்ளதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பற்றிய செய்திகள், அங்குள்ள தற்போதைய நிலைமை.
இதுல பிரச்சனை என்னன்னா, பக்கத்துல இருக்க 14 மாதிரி கட்டிடம் வந்து வலுவிழந்து இருக்கிறதுனால இல்ல, அதுதான் பெரிய ஆபத்தாக இருக்கிறது. ஏதாவது வேலை செய்யும் பொழுது அதுவும் இடிந்து விழுந்து விடுவோம் என்ற பயம் அச்சம் இருக்கிறது எல்லாருக்கும். அதனால இந்த சாதுரியமாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள்.
இலங்கையின் வடமாகாண சபைக்கு எதிராக ஒரு சதி நடைபெறுவதாக முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கூறியுள்ளவை.
இன்று எமது தமிழரின் வடமாகாண சபை ஆட்சிக்கு வந்துள்ளது. அந்த ஆட்சியை ஆட்டம் காணவிட்ட சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் பிரச்சனைகள் இன்னும் நீண்டு கொண்டு செல்வதை காண்கின்றேன்.
அழுத்கம சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசாரணையில் தமக்கு நம்பிக்கை இல்லை என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ள விவரங்கள், ஐநா விசாரணைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணையம் ஒத்துழைக்குமா என்பது குறித்து அதன் ஆணையர் தெரிவிக்கும் கருத்துக்கள் மற்றும் நாகரிக கோமாளிகள் நகைச்சுவை தொடரின் 12வது பகுதி ஆகியவை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நலிசாமி மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
ஈராக்கில் டெக்ரித் நகர் மீதான முன்னகர்வை சுன்னி கிளர்ச்சியாளர்கள் முறியடித்திருக்கின்ற நிலையில் அரச படையினர் மீண்டும் அந்த நகரம் மீதான ஷெல் தாக்குதல்களை தொடங்கியிருக்கின்றனர். 2 நாட்களுக்கு முன்னர் வடக்கு மாவட்டம் ஒன்றில் ஹெலிகாப்டர்களில் வந்து இறங்கிய படையினர் முன்னரங்கு அமைத்து நிலை கொண்டிருந்த இடம் ஒன்றில் மோதல்கள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. சனிக்கிழமை நடந்த கடுமையான சண்டைகளைத் தொடர்ந்து ஏற்பட்ட ஆட்சேதங்களுடன் ஈராக்கிய இராணுவ அணியினர் டெக்ரித் நகரிலிருந்து பின்வாங்கியுள்ளனர். ஐசிஸ் தலைமையிலான ஆயுததாரிகள் பிரதான வீதியின் நடுகிலும் பெருமளவு வெடிபொருட்களை பொருத்தி வைத்திருப்பதால் அரச படையினர் டெக்ரித் நகரின் மத்திக்கு செல்ல முடியாமல் திணறுவதாகவும் தகவல்கள் கூறுகின்றன.
நைஜீரியாவின் வடபகுதியில் போகோஹராம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படுபவர்களால் தேவாலயங்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. டசின் கணக்கானவர்கள் அதில் கொல்லப்பட்டதாக உள்ளுக்காரர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலின் பொழுது தீவிரவாதிகளுக்கு சிவிலியன்கள் டிஃபென்ஸ் பிரிவில் இருந்து கணிசமான எதிர்ப்பு இருந்தாலும் அவர்கள் எப்படியோ கட்டிடங்களை நிர்மூலம் செய்துவிட்டார்கள். போகோஹராம் இஸ்லாமிய குழு 200 சிறுமிகளை கடத்திய சிபோக் நகருக்கு அருகிலேயே இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. தீவிரவாதிகளால் நடத்தப்படும் தாக்குதல்கள் அதிகரித்து வருவதால் வடக்கு நைஜீரியாவில் அவசர நிலை அமலில் இருக்கின்றது.
கிழக்கு யுக்ரைனில் தொடரும் மோதல்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக யுக்ரைன், ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இன்று கூட்டு தொலைபேசி உரையாடல் ஒன்றில் கலந்து கொள்கின்றனர். யுக்ரைன் அரசாங்கத்தின் ஒருதலைபட்சமான போர் நிறுத்த முடிவுக்கு வர ஒரு நாள் இருக்கும் நிலையில் புதிய யுக்ரைனிய அதிபர் பெட்ரோ பொரோஷென்கோ, விளாடிமிர் புட்டின், அங்கிலா மெர்க்கல் மற்றும் பிரான்சுவா ஒலாந்த் ஆகியோர் இடையில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. கடந்த 5 நாட்களில் நடக்கும் 2வது பேச்சுவார்த்தை இதுவாகும். கிழக்கு யுக்ரைனில் உள்ள ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சி படையினருக்கு அழுத்தம் கொடுக்க தவறினால் ரஷ்யா மீது கூடுதல் தடைகள் அறிவிக்கப்படும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரித்திருக்கிறது. நேற்றவு அந்த பகுதிகளில் ரஷ்ய ஆதரவு குழுக்கள் சிறிய அளவான தாக்குதல்களை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பல்கேரியாவின் வங்கித்துறையை ஸ்திரமிழக்கு செய்ய முயன்றதாக சந்தேகிக்கப்படுகின்ற மேலும் 3 பேரை அந்த நாட்டு அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றார்கள். ஏற்கனவே சனிக்கிழமை 2 கைது செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை தற்பொழுது மொத்தமாக 5 அதிகரித்திருக்கிறது. பல்கேரியாவின் வர்த்தக வங்கிகளின் நிலைமை குறித்து பொய்யான தகவல்களை இவர்கள் பரப்பியதால் ஒரு வாரத்துக்குள்ளாகவே மக்கள் அந்த நாட்டின் 3வது மற்றும் 4வது பெரிய வங்கிகளிலிருந்து பணத்தை எடுக்க தொடங்கிவிட்டார்கள்.
துருக்கியின் 2 பிரதான மதச்சார்பற்ற எதிர்க்கட்சிகளும் மதப்பற்றுள்ள முஸ்லீம் ஒருவரை ஆகஸ்டில் நடக்கவுள்ள அதிபர் தேர்தலுக்கான தமது பொது வேட்பாளராக ஆதரிக்கின்றன. குடியரசு மக்கள் கட்சியும் தேசிய இயக்க கட்சியும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு சங்கத்தின் முன்னாள் தலைவரும் ராஜதந்திர அதிகாரியுமான எக்மலதீன் இஷா நோக்லுவை முன்மொழிந்துள்ளன. இஸ்லாமிய கோட்பாடுகளை அரசியலில் வலியுறுத்தும் ஆளும் நீதி மற்றும் அபிவிருத்தி கட்சியிடமிருந்து வாக்காளர்களை இவரால் தன் பக்கம் ஈர்த்து கொள்ள முடியும் என்று எதிரணி கட்சிகள் நம்புகின்றன. தற்போதைய அதிபர் ரஜப் தையீப் எர்துவானை ஆளுங்கட்சி இந்த வாரத்தின் இறுதியில் அதன் வேட்பாளராக அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஹெல்மண்ட் மாகாணத்தில் தலிபான் கிளர்ச்சிக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் கடுமையான சண்டை நடப்பதால் 1000 மக்கள் தமது இருப்பிடங்களை விட்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டதாக தெற்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சிலர் மாகாணத்தின் தலைநகர் லக்ஷர் காவுக்கு வந்துவிட்ட போதிலும் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலர் திறந்த வழிகளில் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலும் வீடுகளிலும் தலிபான்கள் கண்ணிவெடிகளை புதைத்திருப்பதாக அதிகாரிகள் தற்பொழுது குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். சண்டை இன்னமும் தொடர்கின்ற ஷன்கின் என்னும் மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு ஆப்கானிஸ்தானின் இராணுவம் படையினரை பதில் தாக்குதலுக்காக அனுப்பியிருக்கின்றது.
முதலாவதாக இந்திய செய்தி ஒன்று. சென்னையின் புறநகர பகுதியான போரூரில் கட்டப்பட்டு கொண்டிருந்த பலமாடி கட்டிடம் ஒன்று நேற்று இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இடிபாடுகளை அகற்றும் பணி தொடரும் வேளையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்கின்ற கவலைகளும் அச்சங்களும் எழுந்துள்ளன. அங்குள்ள தற்பொழுதைய நிலவரம் குறித்து நேற்று முதல் அங்கு இருக்கும் செய்தியாளர் முரளிகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டேன்.
தொடர்ந்து மீட்பு பணி நடந்துட்டு இருக்கு சார். மழை பெஞ்சாலும் கூட இடைவேளாது மீட்பு பணிகள் துரிதமா நடந்துட்டு இருக்குது. இதுல வந்து 11 பேர் சடலமாகவும் 21 பேர் உயிருடனும் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்க வந்து உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் கொண்டு சென்று மருத்துவமனையில வந்து சிகிச்சை பலனின்றி இறந்து போனாரு சார். ஒருத்தர் மட்டும், மற்ற எல்லாருமே வந்து 10 பேருமே சடலமாக மீட்கப்பட்டவங்க தான்.
இப்ப இறந்து போனவர்களும் சரி அல்லது காயமடைந்தவர்களும் இந்தியாவினுடைய எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறத வந்து அடையாளம் காணப்பட்டு விட்டதா? உறவினர்கள் யாராவது வந்திருக்காங்களா?
அடையாளம் காணப்பட்டது அப்படின்னாக்க இவங்க பெரும்பாலும் ஆந்திராக்காரங்களும் தமிழ்நாட்டுக்காரங்களும் வட இந்தியர்களுமே வேலை பார்த்துருக்காங்க. ஒப்பந்த அடிப்படையில வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க குடும்பத்தோடயே அங்கேயே தங்கி இருந்து பணி காட்டுறதுனால இவங்கதான் வெளியில வந்து சொல்லணும். இதுல உயிருடன் மீட்கப்பட்ட ஒரு சிலர்கள் வெளியே போயிருந்தவங்க உறவினர்கள் மட்டும் இங்க கதறி அழுது அது இருந்தது.
இப்ப இதனிடையே தமிழகம் முதல்வர் கட்டிடம் இடிந்து விழுந்த பகுதிக்கு வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சிஎம் வந்து பார்த்தாங்களா, என்ன சொன்னாங்க?
தமிழக முதல்வர் வந்து இங்க வந்து பார்வையிட்டாங்க. அவங்க கார்ல இருந்து கூட இறங்காம தான் பார்வையிட்டாங்க. அவங்க வந்த நேரத்துல வந்து போக்குவரத்து இடைஞ்சூறுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஊடகக்காரர்களுக்கு கூட பெரும்பாலும் அனுமதிக்கப்படவில்லை. அவங்க வந்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுமதிக்கப்படவில்லை சார். சிஎம் வந்து இப்ப பார்வை மட்டும்தான் எடுத்துருக்காங்க. இனிமேட்டு தலைமைச் செயலகம் போயிட்டு அறிக்கை அங்கிருந்து கோட்டையிலிருந்து அறிக்கை வரும் எதிர்பார்க்கப்படுகிறது சார்.
இப்ப இந்த கட்டடத்தின் உரிமையாளர்கள் அல்லது இயக்குநர்கள் யாராவது இதுவரை கைது செய்யப்பட்டிருக்காங்களா?
இந்த கட்டட நிறுவனர்களை வந்து 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து இதை பத்தி நான் இது என்ன பிரச்சனைகள், இது எதனால இந்த கட்டடம் சதைந்து விழுந்தது அப்படிங்கறத ஆய்வு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது பின்னணியில் இருப்பவர்கள் யார் யாரும் தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கட்டடம் இடிந்து விழுந்தது மட்டும் இல்லாமல் இந்த கட்டடம் இடிந்து விழுந்தது தாக்கம் இந்த கட்டடம் இன்னொரு பக்கம் சாய்ந்ததில் 3 வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்தது. அந்த வீடுகளிலும் ஒருவர் வீட்டில் இருந்தவர் ஒரு ஆண் இறந்திருக்கிறார் என்பது செய்தி சார்.
அந்த இடிந்து விழுந்த கட்டடத்தின் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் யார்ட்டு உங்களால பேச முடிஞ்சது?
கடைசியா ஒரு பெண்ணை மீட்டு எடுத்தாங்க. அந்த பெண் வந்து பேசினாங்க. அந்த பெண் வந்து இடர்பாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட பொழுது அவசர ஊர்தியில் இருக்கும் பொழுது யார் யார் அங்கு இருக்கிறார்கள், வேறு யாராவது இருக்கிறார்களா என்று மருத்துவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர்கள் அவரது கணவர் வந்து இறந்த நிலையில் இருப்பதாகவும் தந்தி என்ன நிலையில் இருக்கிறார் என்று தெரிய முடியவில்லை என்றும் அந்த நாற்றம் வந்து பயங்கரமாக இருக்குது அதனால என்னால எதுவுமே பண்ண முடியல ஆனா என் தம்பி இருக்கிறான் என்னோட கணவர் சடலமாகவே இருக்கிறார் என்று அதே இடத்துல இருக்கிறார் என்று சொன்னிருக்காங்க சார்.
இப்ப மீட்பு பணி வந்து இயல்பா சுலபமா நடந்து கொண்டிருக்கிறதா?
நிச்சயமா இதுல இடையூறுகள் நிறைய இருக்குது. ஒண்ணு இடப்பற்றாக்குறை பெருசா இருக்குது. ஆம்புலன்ஸ் வந்து சென்று போறதுக்கோ எதுக்கோ இடப்பற்றாக்குறை நிறைய இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இயந்திரங்களை கொண்டு துரிதமாக செயல்பட வேண்டும் என்றால் இன்னொரு 13 மாடிகள் கட்டிடம் வந்து வலுவிழந்த நிலையில் இருக்கிறதாக அந்த எந்நேரத்திலும் அந்த கட்டிடம் விலகலாம் அதிர்ச்சியில் விழலாம் என்று இருக்கிறதுனால் அவங்க ரொம்ப பொறுமையாக தான் இதை கையாண்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சாதுரியமாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்க மீட்பு பணியில். இதுல வந்து 330 பேர் ஃபயர் சர்வீஸ் சார்ந்தவர்கள் அதாவது தீயணைப்பு துறை வீரர்கள் மீட்பு பணியில் இருக்கிறார்கள். சுற்றுமுறையில் 40 அரசு மருத்துவர்கள் வந்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல பிரச்சனை என்னன்னா பக்கத்துல இருக்க 14 மாதிரி கட்டிடம் வந்து வலுவிழந்து இருக்கிறதுனால இன்னும் அதுதான் பெரிய ஆபத்தாக இருக்கிறது. ஏதாவது வேலை செய்யும் பொழுது அதுவும் இடிந்து விழுந்து விடுவோம் என்ற பயம் அச்சம் இருக்கிறது எல்லாருக்கும். அதனால சாதுரியமாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள்.
சென்னையில் இருக்கும் தனியார் தொலைக்காட்சியின் செய்தியாளர் முரளிகிருஷ்ணன். செய்தியரங்கில் இலங்கை செய்திகள் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் வடமாகாண சபையை ஆட்டம் காணச் செய்ய ஒரு சதி நடைபெறுவதாக அதன் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இன்று கிளிநொச்சியில் கூறியுள்ளார். இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தேர்தல் ஒன்றின் மூலம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வடமாகாண சபை ஆட்சி பொறுப்பை ஏற்று 9 மாதங்கள் ஆகின்றது. இருந்த போதிலும் அதனால் பெரிய அளவிலான திட்டங்கள் எதனையும் செயற்படுத்த முடியாதிருப்பதாக அதன் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இன்று கிளிநொச்சியில் கவலை வெளியிட்டிருக்கின்றார்.
பெரிய செயல் திட்டங்களை செய்யக்கூடிய நிலையில் இப்பொழுது இல்லை. உங்களால் கூறப்பட்ட குறைகளை கேட்டதில் மன வருத்தம் அடைகின்றேன்.
இன்று எமது தமிழரின் வடமாகாண சபை ஆட்சிக்கு வந்துள்ளது. அந்த ஆட்சியை ஆட்டம் காணவிட்ட சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் பிரச்சனைகள் இன்னும் நீண்டு கொண்டு செல்வதை காண்கின்றேன். காணி சம்பந்தமான பிரச்சனைகளே உங்களுக்கு மிக முக்கியமானவை. வாழ்வாதாரம், வாழ்க்கை பிரச்சனைகள் என்று பலதையும் எதிர்கொண்டுள்ளீர்கள். பலவிதமான குறைகள் கூறப்பட்டன. அவற்றை எவ்வாறு தீர்க்க முடியும் என்று நாங்கள் சிந்தித்து செயலாற்றி முடியுமானவற்றை நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம்
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள். அதே நேரம் அந்த மக்கள் எதிர்நோக்கியுள்ள மற்றொரு முக்கியமான பிரச்சனையையும் அவதானித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
எமது அலுவலர்களில் சிலர் பிரதேசவாதத்தை எழுப்பி, நீங்கள் மலையக தமிழர், நாங்கள் உள்ளூர் தமிழர், உங்களுக்கு உரிமைகள் தரமாட்டோம் என்று கூறி பக்கச்சார்பாக நடந்து கொள்வதாக அறிகின்றேன். தயவு செய்து அவ்வாறு கூறுவதை தவிர்த்து மனிதாபிமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன். இன்று வடகிழக்கு மாகாண மக்கள் பெருந்தொகையாக வெளிநாடு சென்றுள்ளார்கள். எங்கி இருக்கும் நாம் எமது உரிமைகளுக்காக போராடி வருகின்றோம். இப்பேற்பட்ட காலகட்டத்தில் எமக்கு தோல் கொடுத்து எம்முடன் வாழும் மலேக தமிழர்களுக்கு அதிகார பாகுபாடு காட்டுவது என்ன நியாயம்? அலுவலர்களே, தயவு செய்து உங்கள் பிழையான நடவடிக்கைகளை நிறுத்துங்கள். ஆணவம் இடம் கொடுக்கவில்லை என்றால் மனித உரிமைகளையாவது சிந்தித்து பார்த்து நிவாரணங்களை இம்மக்களுக்கு வழங்க முன்வாருங்கள். அவ்வாறு செய்யாது விட்டு உங்கள் செய்கைகள் அம்பலத்துக்கு வந்தால் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி வைக்கின்றேன். தமிழ் பேசும் மக்கள் யாவரும் ஒரு தாய் மக்களே என்பது எமது கோட்பாடு. அலுவலர்களின் அதிரத்தியால் எமது மக்கள் பாதிப்படையாமல் பார்த்துக் கொள்வது எமது கடமை. இந்த கடமையில் இருந்து நாங்கள் தவறமாட்டோம் என்பதையும் கூறி வைக்கின்றேன்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
போவனியாவிலிருந்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். கொழும்புக்கு அருகிலுள்ள அழுத்கம மற்றும் பேருவள பகுதிகளில் அண்மையில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்ற வன் செயல்கள் குறித்து விசாரிக்க ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கோரியுள்ளது குறித்து நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் அல்கம மற்றும் வேறுவிலை சம்பவங்கள் தொடர்பில் உண்மைநிலை கண்டறிய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கூறுகின்றது. போலீஸ் விசாரணைகள் தொடர்பில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் நம்பிக்கை இழந்துள்ளதே இதற்கு காரணம் என்கின்றார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.டி. ஹசன் அலி.
போலீசாரால் இந்த விசாரணைகளை செய்வதை பொதுமக்கள் அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களிடம் நிறைய முறைப்பாடுகள் செய்கின்றார்கள். ஏனெனில் பாதுகாப்பு படையினர் பார்த்து கொண்டிருக்கையிலேயே இவ்வளவு அனர்த்தங்களும் நடந்து முடிந்ததாக அவர்கள் எங்களிடம் முறையிடுகின்றார்கள். எனவேதான் அவர்களின் மேலெழுந்த வாரியான எதிர்பார்ப்பாக இருப்பது என்னவென்றால், ஒரு ஆணைக்குழு ஒன்றை நியமித்து அவர்கள் எல்லோரும் சுதந்திரமாக வந்து அந்த ஆணைக்குழுக்களுக்கு முன் தாங்கள் சந்தித்த அவலங்களை தெளிவாக சொல்ல வேண்டும், அவை பதியப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். நான் வெளிப்பிட்டு என் இடத்துக்கு போயிருந்த பொழுது அங்கு அந்த அகதிகளை சந்திக்கும் பொழுது அங்கு என்னிடம் ஒரு முறைப்பாடு சொல்லப்பட்டது. அதாவது அங்கு சுடுபட்ட காயமடைந்த அனைவரும் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த காயத்துடனே தான் அங்கே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள். இரண்டு பேர் அதில் உயிரிழந்தும் இருந்தார்கள். ஆனால் அந்த உயிரிழந்தவர்களின் மரண சான்றிதழில் அவர்கள் கத்தியால் வெட்டப்பட்டு உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்ததை அவர்கள் என்னிடம் முறையிட்டார்கள். இவ்வாறு நடந்த உண்மையான சம்பவங்களை திருத்தி கூறுவதற்கு அங்கே ஒரு நிர்வாகம் அல்லது ஏதோ ஒரு தலையீடினால் இவ்வாறு நடக்கின்ற பொழுது இவ்வாறு போலீஸ் படையைச் சேர்ந்தவர்கள் தங்களது விசாரணைகளை முழுமையாக நேர்மையாக செய்வார்கள் என்ற ஒரு சந்தேகம் அவர்களிடம் இருக்கின்றது. அந்த வகையில் முழுமையான மூன்று சமூகங்களையும் உள்ளடக்கிய துறை சார்ந்த நிபுணர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு மிகவும் நீதியான முறையில் சுதந்திரமாக மக்கள் வந்து தங்களது முறைப்பாடுகளை செய்வதற்குரிய ஒரு பொறிமுறையை கையாள முடியும் என்றால் அது எல்லா தரப்பினருக்கும் நன்மையாக முடியும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்பார்க்கின்றது.
கடந்த காலங்களில் இப்படியான ஆணைக்குழு விசாரணைகள் நடைபெற்றுள்ளன. அவற்றால் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் உத்தேச ஆணைக்குழு எந்த அளவுக்கு பயன் தருவதாக அமையும் என்று கருதுகின்றீர்கள் என்று கேட்டபோது,
இந்த ஆணைக்குழுவானது ஒரு கால வரையுடன் அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே அதை நடந்து முடிக்கலாம். ஏனெனில் இந்த சம்பவங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் நடந்த சம்பவங்களாகும். அவர்களை எல்லாம் விசாரிப்பதற்கு அவ்வளவு நேரம் போகாது. ஏனைய ஆணை குழுக்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்பதனால் அது அந்த காரணத்தை முன்வைத்து நாங்கள் இதற்கும் எங்களுக்கு ஆணைக்குழு வேண்டாம் என்று இருக்க முடியாது. என்றாவது ஒரு நாள் அந்த ஆணைக்குழு விசாரணை அந்த முடிவுகள் ஒரு ஆவணமாக பயன்படுத்தப்படும். எங்களுடைய தலைவர் நீதி அமைச்சராக இருந்தார். நீதி அமைச்சராக இருந்து கொண்டுதான் அவர் வெளிநாட்டு தூதுவர்களை சந்தித்தார். இந்த விஷயங்களை சர்வதேச மட்டத்துக்கு பெரிதுபடுத்தினார், எடுத்துச் சென்றார். எல்லாம் அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டுதான் நாங்கள் செய்கின்றோம். அழுக்கம வேறுவழியில் நடந்த சம்பவங்களை கொண்டு அரசியல் செய்வதற்கு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை ஒரு அரசியல் செய்து அவரவர நன்மை கேட்ட மாதிரி முஸ்லீம் காங்கிரஸ் இயங்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்
என்றும் கூறிய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் MD ஹசன் அலி, சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தமது கட்சி கவனம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பிலிருந்து நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். அழுத்கம மற்றும் பேர்வலை பிரதேசங்களில் நடந்த வன்முறைகளின் பொழுது உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சந்தேகம் உள்ளமை தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் ஆராய்ந்து வருவதாக அதன் தலைவர் உப்புல் ஜெயசூரிய BBCயிடம் தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த வன்முறைகள் தொடர்பில் தாமும் விசாரணைகளை நடத்தி வருவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் அறிவித்துள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் டாக்டர் பிரதிபா மகாநாம ஹேவகே அவர்களிடம் மேலதிக விவரங்கள் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
வேர்வலச அழுத்தம் ஏற்றி நொசான் சுன் தாவிய பிலிபந்தவ சித்தி ஏற்றி அவஸ்தாவின் அப்பே விமர்சன
வேர்வலை மற்றும் அழுத்கமையில் நடந்த அசம்பாவிதங்கள் தொடர்பில் அந்த சம்பவங்கள் நடக்கும் போதே எங்களின் விசாரணை அதிகாரிகள் 5 பேர் அங்கு சென்று காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை தங்கியிருந்து 3 நாட்களாக விசாரித்து அறிக்கை ஒன்றை எமக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையை நாங்கள் இப்போது ஆராய்ந்து வருகின்றோம். அடுத்த 2 வாரங்களுக்குள் மனித உரிமை ஆணையாளர்கள் தலைவர் உள்ளிட்ட குழுவினர் அங்கு சென்று மேலும் விசாரணை நடத்தி அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை முன்வைப்பார்கள். இன மத சமூகங்களுக்கிடையில் ஒற்றுமையை வலுப்படுத்தும் விதத்திலான பரிந்துரைகளையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டஈடு வழங்குவதற்கான பரிந்துரைகளையும் மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்வைக்கும் என்றார் இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளர் டாக்டர் பிரதீபா மகாநாமகேவா. பேர்வலை அழுத்கம சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனை அளிக்கப்படும் என்று ஜனாதிபதி கூறியிருந்தார். இந்த வன்முறைகள் தொடர்பான போலீஸ் விசாரணைகள் எந்த அளவில் நீதியாக நடந்து வருகின்றன என்பது பற்றி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆராயுமா? உண்மையில் எங்களின் அதிகாரிகள் அந்த 3 நாட்களில் பிரதி போலீஸ் மாதிபர்கள், போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள், பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், அதேபோல சிவில் அமைப்புகள், சொத்துக்களை இழந்தவர்கள், மருத்துவமனைகளில் இருந்தவர்கள் என்று அனைவரிடமும் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். எமது விசாரணைகள் அந்த அளவில் தான் நடந்து வருகின்றன. மேலதிகமாக தனியாக போலீஸ் விசாரணை நடந்து வருகிறது. 67 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. நாங்கள் குற்றச்செயல்களை விட மனித உரிமைகள் என்ற கோணத்தில் தான் எங்களின் விசாரணைகளை நடத்துவோம் என்றார் மனித உரிமைகள் ஆணையாளர். இதேவேளை இந்த வன்முறைகளில் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கைகளில் சந்தேகம் இருப்பதாக நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீமை மேற்கோள் காட்டி செய்திகள் வந்திருக்கின்றன. எனவே இந்த போலீஸ் விசாரணைகள் எந்த அளவுக்கு நீதியாக சுதந்திரமாக நடக்கின்றன என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நாட்டின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு இருக்கிறது தானே என்று அவரிடம் கேட்டேன். மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தை மாற்றினால்தான் எம்மால் குற்றவியல் விசாரணைகளை நடத்த முடியும். இப்போது எமக்கு அதற்கான அதிகாரம் இல்லை. எனினும் எமக்கு முறைப்பாடுகள் வந்தால் அது பற்றி விசாரிக்க முடியும். எனவே இப்போதைக்கு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பற்றியே நாங்கள் கவனத்தில் எடுப்போம் என்றார் மகாநாமகேவா. ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசாரணை குழு இலங்கையின் போர்க்கால சம்பவங்கள் குறித்த விசாரணைகளை தொடங்கியிருக்கிறது. அதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ன விதமான ஒத்துழைப்புகளை வழங்கும்? உண்மையில் எங்களால் நேரடி பங்களிப்பை செய்யக்கூடிய நிலைமை இல்லை. நாங்கள் தேசிய மட்டத்தில் தான் பணியாற்ற முடியும். எனவே எங்களின் நேரடி பங்களிப்பு இந்த விடயத்தில் இருக்கும் என்று தெரியவில்லை என்றார் மனித உரிமைகள் ஆணையாளர். ஐநாவால் நியமிக்கப்பட்ட விசாரணை அதிகாரிகள் இலங்கைக்கு வெளியில் இருந்து கொண்டாவது தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் இலங்கையில் உள்ள மக்களிடம் தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா?
ඇත්තටම දැන් මෙතනදී වැදගත් නදී තමයි අපි දැක්කා වාර්තා වෙනවා 20 දෙනෙක්
இங்கு 20 பேர் அல்லது 20 அமைப்புகள் சாட்சியம் அளிக்க முன்வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்ததை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். தேசிய மட்டத்தில் எந்த அளவுக்கு இவர்களிடமிருந்து அவர்கள் தகவல்களை பெறுவது சாத்தியப்படும்? இலங்கையோடு தொடர்பு கொண்டு அதற்கான கோரிக்கைகளை அவர்கள் விடுத்துள்ளார்களா என்பது போன்ற தெளிவுகள் இல்லை. அதே நேரம் அப்படியான முறையான விசாரணை ஒன்று நடக்குமானால் அது தொடர்பில் இலங்கையில் உள்ள சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகத்தான் யாரும் பணியாற்ற முடியும் என்றார் இலங்கை மனிதுரிமைகள் ஆணையாளர் டாக்டர் பிரதீபா மகனமகேவா.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
நாகரிக கோமாளிகள் தமிழ்த்துறையில் நகைச்சுவை குறித்த தொடரின் 12 பகுதி தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார். தமிழ் படங்களைப் போல நகைச்சுவையில் பலவிதமான பரிமாணங்களை வேறு எந்த மொழி திரைப்படங்களுமே காட்டுவதில்லை என்று திரைத்துறை ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அந்த வரிசையில் நகர்ப்புற மக்கள் ரசிக்கும்படி மட்ராஸ் பாஷை எனப்படும் சென்னை நகர வட்டார வழக்கை கொண்டு தன் திறமையை வெளிப்படுத்தியவர் தேங்காய் சீனிவாசன். அவர் முதலில் நாடகங்களில் நடித்து வந்தார். ஒரு நாடகத்தில் தேங்காய் வியாபாரியாக நடித்து புகழ் பெற்றார். தேங்காய் சீனிவாசன் என்று இவரை முதலில் அழைத்தவர் டொனால்ட் தங்கவேலுதான். தேங்காய் சீனிவாசன் நடிக்கும் பொழுது சொற்களை உச்சரிக்கும் விதத்தில் ஒரு தனித்தன்மை இருக்கும். நகைச்சுவைக்காக புதிய புதிய வார்த்தைகளை, இவற்றுக்கு பொருள் எதுவும் இல்லை என்றாலும் கூட, உருவாக்கி பயன்படுத்துவார். நகைச்சுவை நடிகர் எஸ் வி சேகர் அவர் நடிப்பு பற்றி விவரிக்கிறார்.
தேங்காய் சீனிவாசன் வந்து அந்த ஜிங்கி சக்காஞ்சாய் அப்படின்னா எது, அதுலேருந்து தமிழிலேயே இல்லாத வார்த்தைகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தி ஒரு மாபெரும் அறிஞர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள நடிகர். ஆனால் பிற்காலத்தில் அவரே வில்லனாக நடித்தார். டயலாக் டெலிவரி, அந்த சென்னை பாஷையை பிரபலப்படுத்தியதில் தேங்காய் சீனிவாசனுக்கு ஒரு, சுருளிராஜனுக்கு பிறகு ஒரு நல்ல முக்கிய பங்கு உண்டு. நல்ல ஆர்டிஸ்ட். கூட நடிக்கிறவங்க யாராவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமெடி பண்ணிட்டா சிரிச்சிருவார், என்னப்பா அது அப்படிம்பார். அந்த அளவுக்கு யார் ஒரு நல்ல ரசிகனோ அவர்கள் தான் மிகச்சிறந்த கலைஞனாக இருக்க முடியும் என்பதற்கு தேங்காய் சீனிவாசன் ஒரு நல்ல ஒரு உதாரணம்.
தேங்காய் சீனிவாசன் நடித்த படங்களில் குறிப்பிடத்தக்கது காசேதான் கடவுள்தான். மட்ராஸ் பாஷையில் கலக்குவார். குறிப்பாக மனோரமாவிடம் உள்ள பணப்பெட்டியை அபகரிக்க சாமியார் வேடம் போட அவரை முத்துராமன், ஸ்ரீகாந்த் ஆகியோர் அழைத்து வருகிறார்கள். அப்பொழுது தேங்காய் சீனிவாசன் செய்யும் அட்டகாசம் நகைச்சுவையின் உச்சம்.
சுவாமி, கடவுளுடைய அன்புக்கு பாத்திரமாகணும்னா அதுக்கு என்ன செய்யணும்?
ஆமா சுவாமி, உச்சம் ஒண்ணு இல்ல, உங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கு மாஞ்சா கயிறு கூப்பிட்டா போதும்.
மாஞ்சா கயிறா?
மாஞ்சா கயிறு மாங்கல்யத்தை சொல்றாரு. அதே அதே, இந்த மாஞ்சா கயிறு, குங்குமம், மஞ்சள், இது மூன்றும் காவல்காரன் கணவன் அல்வாவா? அல்லவா. இதை தவிர சிறந்த மார்க்கம் ஒன்றும் இல்லை.
அதுதானே சுவாமி?
அதே அதே.
ஏன் சுவாமி, நீங்க பேசுற பாஷை ஒண்ணுமே புரியலையே.
குழந்த பல ஊருக்கு போய் பல பாஷையில கரைச்சு குடிச்சிருக்கிறேன், இதுல இன்னது வருதுன்னு என்ன தெரியுது அம்மு? அதே அதே. அப்போ நான் தங்கும் ஜாதி?
நீங்க ராம ரூம்லயே தங்கலாம்.
ஆமா சுவாமி. யாரா இந்த குட்டி, இப்படா ஷோக்கா இருக்கா? அரண்டி பல்ல கேட்டுக்குள்ள நீ போட்டுக்க வேஷம், பேசுற பேச்சனடா, அப்படி எல்லாம் பேசாத. அவன் என் காதலி. இந்த வீட்டுல யாரா இருக்கு, யாரா கனெக்ஷன் கறிட்டா என்கிட்ட சொல்லிடுங்க, இல்ல ஒண்ணு போய் ஒண்ணு வரும். அங்க நான் போலீஸ் சூப்பரண்ட் வரேன்னு சொல்லி போன் பண்ணிருக்கிறான். இது போன் பண்ணிருக்கிறாரு. ஏண்டா என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்குதா?
இது எங்க வீடு தானே?
ஆமா வீடுதான், யாரு இல்லைன்னு சொன்னது. நீ பெரிய வீட்டு புள்ள, ஏதாவது ஒண்ணு வந்ததா நீ தப்பிச்சுப்ப? என்ன ஏதாவது கேட்டு பழசெல்லாம் கலர் நான் நான் மாட்டிப்படா. கன்னிமா என்ன ஆவறது, கடை என்ன ஆவறது, இதெல்லாம் அவுத்துக்கு என்ன விட்டுருங்க.
தில்லுமுள்ளு என்ற படம் கே பாலச்சந்தரின் இயக்கத்தில் உருவானது. இந்தியில் கோல்மால் என்ற பெயரில் வெளியான படத்தின் தமிழ் வடிவம் என்றாலும், இந்தி படத்தை விட தமிழில் வந்த தில்லுமுள்ளு பல வகையில் நகைச்சுவையில் உயர்ந்து மிஞ்சி நிற்கிறது. அதில் கொள்கை பிடிப்புடைய தொழில் அதிபராக வருகிறார் தேங்காய் சீனிவாசன். அவரை ஏமாற்றி அவரிடம் வேலைக்கு சேர்கிறார் ரஜினிகாந்த். சம்பவங்களால் ஏற்படும் சிரிப்பும் அதைவிட தேங்காய் சீனிவாசனின் நடிப்பும் படத்தை எங்கோ எடுத்து சென்று விடுகின்றன. புல்லரிக்கதப்பா என்று தேங்காய் சீனிவாசன் கூறும் வசனம் அந்த காலகட்டத்தில் கல்லூரி இளைஞர்களிடையே அடிக்கடி பயன்படுத்தப்பட்டது.
ஸ்கவுண்ட்ரல் என்று சொன்ன வருத்தப்பட மாட்டேன். Your brother is a bloody scoundrel.
என்ன சார் ஆச்சு?
அனாவசியமா உன்னுடைய மனசை புண்படுத்த எனக்கு இஷ்டம் இல்ல.
சார் அவன் இப்பதான் உங்க வீட்டுக்கு வரதில்லையே சார்.
ஆனா என் வாழ்க்கையில குடுக்க வரானே, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு சாயந்தரம் நீ நானும் உன்னுடைய வீட்டுக்கு போறோம், உங்க அம்மாவை சந்திச்சு சில விஷயங்கள் பேசுறோம்.
மறுபடியும் அம்மாவா?
ஆமா.
அப்போ நான் எப்போ போய் தயார் பண்ணுறேன் சார்? அம்மா வீட்டில் இருக்க சொன்னோம். நம்ம வீட்டுக்கு போகும்போது அம்மா ஏதோ கோயிலுக்கு போயிடக்கூடாது இல்லையா?
இருக்கட்டும், வெயிட் பண்ணி பேசுவோம்.
நம்ம வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டில் இல்லைன்னா அது உங்களுக்கு சஷ்டமோ?
எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்போம், அங்கே போய் பார்ப்போம்.
நகைச்சுவை நடிப்பில் அனைவரையும் மிஞ்சி நின்ற இன்னொரு நடிப்பு மேதை நாகேஷ். கலைவாணருக்கு அடுத்தபடியாக, ஏன் அவருக்கு இணையாகவே பேசப்பட்ட அற்புதமான கலைஞர் நாகேஷ். அவருடைய காலம் திரையுலகின் நகைச்சுவையின் பொற்காலம். நடிப்பின் இமயங்களாக விளங்கிய சிவாஜி கணேசன், மனோரமா போன்றவர்களுடன் இவர் நடித்த காட்சிகளில் இவரே ஓங்கி நின்றார் என்றே கூற வேண்டும். இதோ இந்த இரவாபரம் பெற்ற இந்த புகழ்பெற்ற காட்சியில் அவருடைய உடல் ஏழை புலவனுக்கே ஏற்ற உடல். வறுமையில் மெலிந்து வறுமைக்கு ஒரு முடிவு ஏற்படாதா என்ற இயக்கத்தை, எதிர்பார்ப்பை அவர் குரலில் வெளிப்படுத்துகிறார் நகைச்சுவையாக.
ஆயிரம் பொண்ணு சொக்கா, நான் எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயிரம் பொண்ணு, முதல்ல இந்த பால்காரன் கணக்கை தீர்த்து போடுவேன்.
சிவாஜியிடமிருந்து பாட்டை எழுதி பெற்றுக்கொண்டு அரசவைக்கு வந்து பாடலை கொடுக்கும் காட்சி, அவையில் உள்ள மந்திர பிரதானிகளை பார்த்து ஒவ்வொருவராக பார்த்து இவர்தான் மன்னன் என்று மயங்கி நிற்கும் காட்சி, எல்லையற்ற நகைச்சுவையை ஏற்படுத்தும் காட்சி.
அண்ணா அரசே வேந்தே, மன்னா அரசே வேந்தே.
ஐயா, அரச பெருமான் அங்கே.
பார் வேந்தே, என்னை பார் வேந்தே. பாட்டுடன் வந்திருக்கும் தர்மியின் வணக்கம்.
வருக புலவரே, வருக.
பரிசின்னு யாருக்கும் கொடுத்துள்ளே
இல்லை. உமது புலமை வாழ்வாங்கு வாழ்ந்து வையத்துள் நிலைக்கட்டும். எமது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை ஏற்றி வந்திருக்கிறீரா?
பாடல் தனது அல்ல என்ற உண்மை வெளிப்பட்டு எங்கே பரிசில் தனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சம், பாடலில் பிழை ஒன்று உள்ளது என்று நக்கீரன் கூற அந்த ஏழை புலவன் அடையும் ஏமாற்றம், பின்னர் தப்பித்தால் போதும் என்று ஓடும் பாங்கு, எப்படிப்பட்ட நடிப்பு! நகைச்சுவை நடிப்பில் இந்த காட்சி ஒரு மாபெரும் காவியம் என்றே குறிப்பிட வேண்டும்.
பாட்டை இயற்றியது நீர்தானே? சரிதான், இங்கே அரசருக்குத்தான் சந்தேகம் என்று நினைத்தேன். ஆனால் இங்குள்ள அனைவருக்கும் அப்படித்தானா? மயிலியர் சரிய இதை விட ஒரு புலவன் வேற என்ன எழுத முடியும் ஐயா?
தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறும்.
தயவு செய்து உங்கள் கேள்விதான் என்ன, அதை சொல்லும்.
இப்பாட்டு உம்முடையதுதானே?
பின்ன மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து அதையா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்? என்னுடையதான் ஐயா.
அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசை பெற்று செல்லலாமே.
ஓங்கப்பா, அரசருக்கே விளங்கி விட்டது இடையில் நீர் என்ன? நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், இடையில் இவர் வேறு கேள்விகள் கேட்கிறார்.
உமது பாட்டில் பிழை இருக்கிறது.
இருந்தால் என்ன, எதற்கு சொல்கிறேன், பரிசு இல்லையா? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களேன்.
தர்மியே, சரியான பாட்டிற்கு எமது மன்னவர் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான். ஆனால் அதே சமயத்தில் இறையனாரும் எம்பெருமான் முருகவேளும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்திலே பிழையான ஒரு பாட்டிற்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படுபவனும் அடியேன் தான்.
ஓஹோ, இங்கு எல்லாமே நீர்தானா? கொங்குதேர் வாழ்க்கை நல்ல பாட்டுங்க.
வேடிக்கைக்கு இது இடமல்ல.
சரிதான்,
விளக்கம் கூறி வெகுமதியை தாம் பெற்று செல்லலாம்.
பெரியவர விளக்கம் வழக்கணட்டு, விஷயம் தெரியாம ஏன் உயிரை வாங்குறீங்க?
உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாம் என்று உமக்கு நானும் எச்சரிக்கை செய்கிறேன்.
சொல்றது புதுசா பாட்டு எழுதுற நம்பி ஒரு காரியத்தில் இறங்காதேன்னு உட்கார்ந்து அல்லாடுறேன்.
என்ன புலம்புகிறீர்?
நான் என்ன புலம்புறேன், வேகறையா?
எதற்காக?
என் சிறந்த குடும்பத்தை நினைத்து.
ஓ,
வருகிறேன்.
பரிசு வேண்டாமா?
வேண்டாம், என்ன பெரிய பரிசு? ஒன்று நிச்சயம் ஐயா.
என்ன?
பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். சிரிக்காதீர்கள், இதில் நீர் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று உங்களுக்கே தெரியும் என்று நினைக்கிறேன்.
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவை குறித்த தொடரின் 12 பகுதி கேட்டிகள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
ஆட்டமாடி பாடுபாடி அழகான சிதையோடு வந்தானையா, ஆட்டமாடி பாடுபாடி அழகான சிதையோடு வந்தானையா.
அடுத்து விளையாட்டுச் செய்தி ஒன்று. பிரேசிலில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று 2 ஆட்டங்கள். முதல் ஆட்டம் தற்பொழுது மெக்சிகோ நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்று வருகிறது. அந்த போட்டி ஃபோர்டலிசா நகரில் நடைபெறுகிறது. அடுத்த ஆட்டம் இன்று இரவு லண்டன் நேரம் 9 ரெசிப் நகரில் நடைபெறும். அந்த ஆட்டத்தில் கோஸ்டாரிக்கா அணி கிரேக்கத்தை எதிர்த்து ஆடுகிறது. இவை இரண்டும் காலிறுதிக்கு முந்தைய ஆட்டங்கள். நெதர்லாந்து மெக்சிகோ அணிகளுக்கு இடையேயான போட்டியில் தற்பொழுது 13 நடந்துள்ளன. அதாவது முதல் பகுதியில் 13 இதுவரை 2 அணிகளும் கோல் ஏதும் போடவில்லை. இந்த உலகக்கோப்பை போட்டியின் முதல் காலிறுதி ஆட்டத்திற்கு பிரேசில் மற்றும் கொலம்பியா அணிகள் தகுதி பெற்றுள்ளன. நேற்று நடைபெற்ற ஒரு ஆட்டத்தில் பிரேசில் அணி சிலியை 3-2 என்ற பெனால்டி கோல் முறையில் வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. அடுத்த ஆட்டத்தில் கொலம்பியா உருகுவேயை 2-0 எனும் கோல் கணக்கில் வென்றது. இனிவரும் போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடைபெறும். தற்பொழுது மோதிக்கொண்டிருக்கும் நெதர்லாந்து மற்றும் மெக்சிகோவை பொறுத்தவரை குழு நிலை ஆட்டங்கள் அதாவது குரூப் ஸ்டேஜஸில் நெதர்லாந்து தான் ஆடிய 3 போட்டிகளிலும் வென்று 9 புள்ளிகளுடன் இருந்தது. மெக்சிகோ 2 வெற்றி 1 டிரா மூலம் 7 புள்ளிகளை பெற்றிருந்தது. இந்த போட்டி தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கின்ற தகவலுடன் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. இந்த போட்டி முடிவுகளை எமது இணையதளத்தில் நீங்கள் காணலாம்.